கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கோத்தகிரியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தங்களது அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த வாரம் 4வது வால்யூம் குறித்த நம்முடைய தியான வகுப்புல 8வது பாடமாக அறுக்கிறவர்களின் கூக்குரல் என்ற தலைப்புல யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நாம தியானிச்சு பார்த்தோம். எப்படி இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப ஞானமா, ரொம்ப தந்திரமா, அதே சமயத்துல அநீதியா, அநியாயமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கூலிய அபகரிச்சு இருக்கிறாங்க என்பதை நாம பார்த்தோம். நாம பார்த்த கருத்தினுடைய சுருக்கம் இதுதான். ஆனா இது எப்படி அவர்களால செய்ய முடிஞ்சது என்பதை சகோதரர் ஒரு முக்கியமான அந்த சம்பவத்தை சொல்லி அங்க விளக்கியிருந்தார். அதாவது வெள்ளியினுடைய மதிப்பை குறைச்சு பொன்னினுடைய மதிப்பை அதிகரிச்சு அதன் மூலம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பணம் எல்லாம் இந்த வெள்ளிய மன்னிக்கணும், தங்கத்தை மையமா வைத்து வியாபாரம் பண்ற தேசங்களாகிய கிறிஸ்தவ தேசங்கள் அபகரிச்சிருந்ததை நாம அங்க பார்த்தோம். அது ஒரு அநியாயம், இங்கிலீஷ்ல ஃப்ராட். ஆனா அந்த அநியாயத்தின் மூலம்தான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற விவசாய வர்க்கத்தினருடைய பொருட்களை இவர்கள் கொள்ளையடித்தாங்க என்று நாம அங்க பார்ப்போம். இன்னைக்கு தொடர்ந்து 9வது பாடம் பார்க்கிறோம், தொடர்ந்து 10வது பாடமும் பார்க்கிறோம். 9வது பாடம் ஆங்கிலத்துல த கான்ஃபிளிக்ட் இர்ரெப்ரசிபிள், த டெஸ்டிமனி ஆஃப் த வேர்ல்ட்லி வாய்ஸ். தமிழ்ல நாம் அங்க பார்க்கிறோம் கட்டுப்படுத்த முடியாத போராட்டம், உலக ஞானிகளின் சாட்சியம். அதாவது இதுவரைக்கும் இந்த வால்யூம்ல பார்த்தோம், கடந்த ஒரு 4, 5, 6 பாடங்களா, என்னன்னா அந்த ஐஸ்வர்யவான்களுக்கும் கூலிகளுக்கும் அல்லது எஜமானர்களுக்கும் வேலையாட்களுக்கும் அல்லது மேல் வர்க்கத்தினருக்கும் கீழ் வர்க்கத்தினருக்கும் பலவிதமான அநியாயங்களின் மூலம் ஒரு பிளவு ஏற்பட்டு கொண்டு வருது, ஒரு உராய்தல் இருக்குது, அது நிச்சயமான ஒரு அழிவை நோக்கி வழி நடத்துது என்பதை பல ஆங்கிள் இந்த விஷயத்தை பார்த்தோம். மேல் தட்டு வர்க்கம், கீழ் தட்டு வர்க்கம், எஜமானர்கள் வேலைக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் பணமே இல்லாத ஜனங்கள், இந்த ரெண்டு வகுப்பாருக்கு இடையில ஒரு பெரிய போராட்டம் அங்க உருவாயிட்டு இருக்கிறது பார்த்தோம் இல்லைங்களா. அந்த போராட்டத்தை இந்த பாடத்துல சகோதரர் என்னன்னு நிரூபிக்கிறார்னா அது தடுக்கவே முடியாது. இந்த போராட்டம் நடந்தே தீரும், நிறைவேறியே ஆகும். இந்த ரெண்டு வர்க்கமும், இந்த ரெண்டு வகுப்பாரும், இந்த ரெண்டு பிரிவுகளும் நிச்சயம் ஒரு மாபெரும் போராட்டத்துக்குள்ள நுழைவாங்க. அந்த போராட்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த கருத்தை நிரூபிக்கிற உலக ஞானிகளுடைய சாட்சியங்கள் இந்த பாடத்துல அங்க பேசியிருக்கிறார். இப்ப அந்த பாடத்தினுடைய தலைப்புல என்ன இருக்கு என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இதுவரை நாம பார்த்த அந்த போராட்டம் தடுக்கவே முடியாது, நிச்சயம் சம்பவிக்கும் தேவனுடைய திட்டத்துல. இந்த விஷயத்தை நிரூபிக்கிற சில உலக ஞானிகளுடைய அந்த கருத்துக்களை இந்த பாடம் முழுக்க சகோதரர் அங்க பேசிருக்கிறார். ஆனா இதுக்கு அவர் ஆதாரமா தெரிந்து கொண்ட வசனம் லூகா 21வது அதிகாரம் 26வது வசனம்.
ஆனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து
பகவானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் சொல்லும் பொழுது வானம் அரசாட்சி, அதாவது மத ரீதியான மற்றும் சமுதாய ரீதியான அந்த அரசாட்சிகள் அசைக்கப்படும். அப்புறம் ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு, இந்த மத ரீதியான சமுதாய ரீதியான அரசாட்சிகள் அசைக்கப்படுவதனால பூமியின் மேல் சமுதாயத்தின் மேல வரப்போகிற ஆபத்துகளுக்கு பயந்து கடைசி நாட்களில் இந்த காரியத்தை அவர் நடப்பிக்கிறார். வானத்தின் சத்துவத்தை அசைக்கிறார், இந்த அரசாட்சிகளை அசைக்கிறார். அதன் மூலம் சமுதாயத்துக்கு மாபெரும் ஆபத்து வரப்போது இதை பார்த்த ஜனங்கள் அங்க பயந்து இருக்கிறாங்க. சோ அப்ப வரப்போகிற அந்த மாபெரும் போராட்டத்தை மையமா இந்த வசனம் வந்து அங்க காண்பிக்குது. ஆனா இந்த பயம், இந்த சமுதாயம் சந்திச்சே ஆகணும், அந்த போராட்டத்தை தவிர்க்கவே முடியாது என்பது தான் இந்த பாடத்தினுடைய அந்த கருத்து. இதுல இதுக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் சகோதரர் சொல்றார், ஏன் இந்த போராட்டம் வந்து தவிர்க்கவே முடியாது என்று சகோதரர் சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த காலத்தினுடைய ஒரு தன்மை, அது தானியேல் 12 அதிகாரத்துல 11-12 சொல்லப்பட்டிருக்குது. அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும். சோ தி இன்கிரீஸ் ஆஃப் நாலேஜ், அறிவு பெருகி போகிறது ஒரு மிக முக்கியமான காரியம். இந்த அழிவுகளை தவிர்க்கவே முடியாது. நேத்து கூட ஒரு மூத்த சகோதரர் கிட்ட இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த போக்கு பத்தி பேசும்போது அவர் கூட தற்செயல இதே வார்த்தையை தான் சொல்றார். இந்த இன்டெலிஜென்ஸ் என்னைக்கு மனுஷனுக்கு பெருகுச்சோ, என்னைக்கு இந்த இன்வென்ஷன்ஸ் அதிகமாச்சோ, என்னைக்கு மனுஷன் ரொம்ப அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சானோ, அப்பயே இந்த உலகத்தினுடைய முடிவு தீர்மானம். இதெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தாலும் இப்போ தீமை நிறைந்த இந்த உலகத்துல அது அழிவுக்கு தான் கொண்டு போய் அங்க முடியும் என்று அவர் அங்க சொல்றார். சோ இந்த ஒரு பாயிண்ட் சகோதரர் வந்து அங்க தெளிவா காண்பிக்கிறார், ஏன் இந்த ரெண்டு பிரிவினருக்கு இடையில நடக்கிற போராட்டத்தை தடுக்கவே முடியாது என்று பார்த்தோம்னா, இந்த அறிவு பெருகி போயிருக்கிற ஒரு விஷயம். அதே வேளையில அதுக்கு முந்தின வசனங்கள், அந்த தானியேல் 12 அதிகாரத்தின் முதல் 4 வசனம் பார்க்கும் போது, அக்காலத்துல பெரிய அதிபதியாகிய மிகாயேல் எழும்புவான், மைக்கேல் ஷால் ஸ்டாண்ட் அப். அப்படின்னா இந்த அறிவு பெருகி போகிற காரணத்தினால இந்த தீமையின் உலகம் அழிவுக்கு வரும். அப்படி அழிவுக்கு வருவதன் மூலம் கர்த்தர் இயேசுவினுடைய அழியாத நீதியான அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும். சோ இதுதான் அந்த இந்த காலத்தினுடைய முக்கியமான தன்மை. அதனால இந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாது, தடுக்கவே முடியாது. இதை உலகம் கடந்துதான் போகும், இதை சமுதாயம் எதிர்கொண்டே தீரும். இதுதான் இந்த பாடத்தினுடைய கருப்பொருள். இதுக்கு சகோதரர் இவ்வளவுதான் பேசியிருக்கிறார். பேசிட்டு மீதி எல்லாம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள்னு சொல்லி இந்த கருத்தை ஆதரிக்கிற உலகத்துல பெரிய பெரிய ஞானிகளினுடைய கருத்துக்களை சகோதரர் இந்த பாடம் முழுக்க பேசியிருக்கிறாரு. அதனால இந்த பாடத்தை நான் அப்படியே ஸ்கிப் பண்றேன். சோ இதுல வேற எந்த விசேஷம் இல்ல. பேசின இந்த கருத்தை பல ஞானிகள் ஆமோதிக்கிறாங்க. அவங்க ஆமோதிக்கிற கட்டுரைகளை சகோதரர் அங்க காண்பிச்சிருக்கிறார். அது அன்னைக்கும் உண்மை, இன்னைக்குமே உண்மை. இன்னைக்கு காலத்துல நாம சொன்னோம்னா, உதாரணத்துக்கு அமர்த்தியா சென் நோபல் பிரைஸ் வின்னர், பொருளாதார வல்லுநர், அவரு கூட சொல்லிட்டாரு இல்லைங்களா, 2008 அந்த சரிவு வந்த போது, இந்த சரிவுல இருந்து உண்மை சொல்ல போகும்னா உலகம் மீளவே மீளாது. உண்மையா, அதாவது ஜனங்களை சும்மா திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மனதில் இல்லாம உண்மையா உண்மையா பேசக்கூடிய இன்றைய உலக ஞானிகள் வல்லுநர்களை கூட நம்ம போய் இன்னைக்கு போகிற போக்கு பத்தி, அரசியலினுடைய போக்கு, மதத்தினுடைய போக்கு, சமுதாயத்தினுடைய போக்கு கேட்டோம்னா தெளிவா சொல்றாங்க, இந்த போக்குல இருந்து உலகமே மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளதான் அங்க போகணும். நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் ப்ராஃபிட் வெப்சைட்ஸ் எல்லாம். அப்படின்னா லாபம் நோக்கத்துக்கு இல்லாம இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து ஜனங்களுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய சில வெப்சைட்ஸ், அதுல எல்லாம் பார்த்தோம்னா அவர்கள் எல்லாம் என்னதான் கோட் பண்றாங்கன்னா, அந்த கம்மிங் கிரைசிஸ், வரப்போகிற அந்த மாபெரும் ஒரு அழிவு போராட்டம், இக்கட்டான நிலை, இதுதான் அவங்க கூட அங்க சொல்றாங்க. சோ இது சகோதரர் ரசல் அவர்களுடைய காலத்துல இருந்த ஞானிகள் அநேக சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்க போய் படிக்கலாம், அல்லது அது இன்றைக்கு இருக்கிற ஞானிகளுடைய சாட்சியங்கள் கூட ஒத்து போவதை நாம் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த பாடத்தை அதனால நான் இதோடு நான் அங்க முடிச்சுட்டு அடுத்த பாடத்துக்குள்ள போகிறேன். ஆனா ஒரு கன்க்ளூஷன், ஒன்பதாவது பாடம் மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கத்துக்கு இடையில பல காரணங்கள்னால உண்டாயிருக்கிற இந்த போராட்டம் அது நிச்சயமா நடக்கும், அது தவிர்க்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இதுதான் அவங்க நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பத்தாவது பாடம் இன்னைக்கு நம்ம முழுசும் பார்த்து முடிக்கணும். சோ இது தவிர்க்கவே முடியாத போராட்டம், ஆனா இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, அல்லது என்ன சொல்லலாம், ஏதாவது பரிகாரம் இருக்குதா, ஏதாவது சில முயற்சிகள் ஏறெடுத்து இந்த ஆபத்திலிருந்து உலகம் தப்பித்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி சிந்திக்கும் போது சகோதரர் பத்தாவது பாடம் எழுதுறாரு, ப்ரொபோஸ்ட் ரெமடிஸ் சோசியல் அண்ட் பினான்சியல், உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமுதாய ரீதியில பொருளாதார ரீதியில. அப்படின்னா இந்த போராட்டம் நிச்சயம் ஒன்பதாவது பாடத்துல தெளிவா சொல்லிட்டார், அதுக்கு அநேகருடைய சாட்சியம் கொடுத்துட்டார். ஆனாலும் அது நாம தான் அந்த கோணத்துல பாக்குறோம், உலகம் முழுவா அப்படி பாக்குறது இல்ல. உலகத்தினர் என்ன பண்றாங்கன்னா இந்த போராட்டம் அல்லது அழிவிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்கு சில பரிகாரங்கள் வைக்கிறாங்க. அந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கலாம்னா, சில தீர்வுகள் அங்க சொல்றாங்க, சொல்யூஷன். ப்ராப்ளம்னா என்ன இருக்கணும், சொல்யூஷன். பிரச்சனைனா என்ன இருக்கணும், தீர்வு அங்க இருக்கணும், பரிகாரம் இருக்கணும். சோ இது பிரச்சனை, ரெண்டு மாபெரும் வர்க்கத்துக்கு இடையில நாளுக்கு நாள் வளர்ந்து அதிகரிச்சுட்டே போய் முடிவுல போய் நிக்க போற ஒரு மாபெரும் பிரச்சனை. இது பைபிள் படி பார்த்துட்டோம், இது தடுக்க முடியாது, இது உலகம் சந்திச்சுதான் ஆகும். ஆனா உலகத்தார் என்ன பண்றாங்கன்னா இதையெல்லாம் பார்த்து இல்ல சில தீர்வுகள் இருக்கு உலகம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, இந்த பிரச்சனைய தீர்வு முடித்து வைக்கிறதுக்கு சில பரிகாரம் இருக்கு என்று அவங்க சொல்றாங்க. அந்த பரிகாரங்கள் எல்லாம், அந்த உலகத்தின் ஞானத்துல அவர்கள் சொல்ற தீர்வுகள் எல்லாம் இந்த பாடத்துல சகோதரர் வந்து அங்க அலசி ஆராய்ந்து பாக்குறார். அதாவது சுருக்கமா நான் சொன்னேன்னா, தள்ளாடுற இந்த சமுதாய அமைப்புகள், சிறு குலைஞ்சிட்டு போகிற இந்த சமுதாய அமைப்புகள், இதன் மீது இருக்கிற நம்பிக்கை குலைந்து போகிற மனுஷங்களுடைய இருதயம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு மனுக்குலமே யோசிக்கிறாங்க. பல தீர்வுகள் அவங்க சொல்றாங்க, என்ன நல்லா சொல்றாங்க, பிரதர்ஸ்ல அப்படியே இதுல ஆலோசிச்சு பாக்குறா இந்த பத்தாவது பாடத்துல. இதுக்கு ஒரு ஆதாரமா எடுக்கிற வசனம் எரேமியா 8:22.
கிளையோ கிளை பிசிக்க இனம் இல்லையோ, ரணவைக்கியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனார்.
என்ன கேள்வி கேட்கிறார், கீழே ஆத்துல பிசின் தைலம் இல்லையோ, அப்புறம் ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. இஸ் தேர் நோ பாம் இன் கிலேத், இஸ் தேர் நோ பிசிஷியன் தேர், ரண வைத்தியன் அங்க இல்லையா? ஏன்னா இது இன்னைக்கு மனுஷங்களுடைய சென்டிமெண்ட், அவங்களுடைய இருதயத்துல இதுதான் அந்த இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா, இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இல்லையா, இவைகளிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியாதா, அந்த 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 கேள்வி உணர்வுக்கு வசனம் பிடிக்கிறார் பிரதர் அசல். இந்த இங்க இருக்கு இப்படித்தான் கேக்குறாங்க, கீழையாதுல பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியன் இல்லையா. நெக்ஸ்ட் 51:7-9.
பாபிலோன் தச்சனுடைய
பிசின் தைலம் போடுங்கள்,
ஒருவேளை குணமாகும்.
ஒருவேளை குணமாகும்.
பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம்.
போதும். குணமாக்கும்படி பார்த்தோம், ஆனா அது குணமாகல, விட்டுடுங்க. சோ இந்த ரெண்டு வசனங்கள்ல சகோதரரே, அந்த நோய்க்கான தீர்வு, ரணத்துக்கான மருந்து, அதுக்கான மருத்துவர் பத்தி அங்க பேசுறார். அப்படின்னா அப்படித்தான் இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து, இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு நம்ம முன்வைக்க முடியாதா, பரிகாரம் முன்வைக்க முடியாதா என்று அங்க வைக்கிறாங்க. அந்த பரிகாரங்கள் எல்லாம் என்ன, ப்ரொபோஸ்ட் ரெமெடிஸ் என்ன, உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் என்ன, சமுதாய ரீதியில பொருளாதார ரீதியில என்ன என்ன மாற்றங்கள் செய்யலாம், என்ன என்ன திருத்தங்கள் செய்யலாம், அதெல்லாம் செய்தா ஒருவேளை இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும்ட்டு உலகத்தின் ஞானிகள் சிந்திக்கிறாங்க. அந்த மாதிரி அவர்கள் சிந்திச்சு முன்வைக்கக்கூடிய பரிகாரங்கள் இந்த பாடத்துல நாம பார்க்கிறோம். சோ இப்ப பாடம் சகோதரர் ஆரம்பிக்கும் போது, பரிதவிச்சு கிடக்கிற இந்த சிருஷ்டி, த க்ரோனிங் கிரியேஷன், இது இதனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த உலகத்தின் ஜனங்களை இந்த பரிதவிக்கிற நிலைமையிலிருந்து குணப்படுத்தணும்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. அப்படி முயற்சிக்கிறவர்களே இந்த பிரச்சனைகளுக்கு அநேக தீர்வுகள் அங்க கொடுக்கறாங்க. இதையெல்லாம் நாம பாராட்டுறோம். ஏன்னா எந்த ஒரு இரக்கமுள்ள மனுஷனும் அதுதான் செய்வாங்க. இந்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் அங்க தவிச்சு போய் அங்க கிடக்குது. இந்த சிருஷ்டிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய தீர்வுகளோடு வராங்க. நல்ல விஷயம்தான். இது சுருக்கமா சொல்லிட்டு, ஆனா பிரதர் அங்க ஒரு பாயிண்ட் அங்க சொல்லிடுறாரு, நெவர்த்லெஸ் இருந்தாலும் சோபர் ஜட்மெண்ட் நிதானிச்சு பார்க்கும் போது, என்லைட்டன் பை காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு அதன் அடிப்படையில் நிதானிச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருடைய வார்த்தைகள் டெல்ஸ் அஸ் தட் None of the proposed remedies will cure the malady. தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு நாம பார்க்கும் போது, உலக ஞானிகள் இந்த உலகத்தின் மீது வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிச்சு கொள்வதற்கு முன் வைக்கிற உத்தேசிக்கப்பட்ட எந்த பரிகாரங்களும் எந்த தீர்வும் உண்மையிலேயே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அங்க வைக்காது. என்ன சொல்றாருன்னா, பாடத்தின் ஆரம்பத்திலே ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது the presence and services of the great physician, கர்த்தர் இயேசு பிரசன்னமாகி அவருடைய குணமாக்குகிற அந்த மருத்துவமே இந்த மனுக்குலத்துக்கு நிரந்தரமான தீர்வை பரிகாரத்தை தர முடியுமே ஒழிய வேற எதுவுமே இந்த மனுக்குலத்துக்கு தீர்வு அங்க தராது. ரொம்ப அழகா அந்த வார்த்தை சொல்றார், த பிரசன்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் த கிரேட் பிசிஷியன் வித் ஹிஸ் ரெமடிஸ் மெடிசின்ஸ் ஸ்பிளின்ஸ் பேண்டேஜஸ் ஸ்ட்ரைட் ஜாக்கெட்ஸ் அண்ட் லான்செட்ஸ் வில் பி ரெக்வெஸ்ட். கர்த்தர் இயேசு வந்து இருந்து அவரே ஜனங்களை குணப்படுத்துகிறவராக அளிக்க போகிற அந்த பரிகாரங்கள் தான் மனுக்குலத்துக்கு தீர்வு தரும். மாறாக இந்த உலகத்தின் ஞானிகள் அங்க கொண்டு வருகிற தீர்வுகளை எதுவுமே மனுக்குலத்துக்கு உதவாது. அப்படி என்ன இந்த மனுக்குலம் வந்து மனுக்குலத்துல இருக்கிற ஞானிகள் தீர்வுகள் வைக்கிறாங்க. இப்ப டிஸ்கஷன், நிறைய டிஸ்கஷன். இப்போ சகோதரர் என்ன பேசுறாருன்னா, இப்போ வரப்போகிற அழிவு போராட்டம் தடுக்க முடியாது, ஆனா அதையே தடுக்கலாம் என்று சொல்லி உலக ஞானிகள் சில தீர்வுகள் பரிகாரம் வைக்கிறாங்க. ஆனா அந்த பரிகாரங்கள்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சகோதரர் பதில் சொல்லிட்டார். சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, சரி அப்படி என்னதான் அவங்க பரிகாரம் சொல்றாங்க. சோ உலகத்தின் ஞானிகள் வரப்போகிற அந்த அழிவுல இருந்து மனுக்களும் தப்பிச்சு கொள்வதற்கு அவங்க ஞானத்துல என்ன விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்றாங்க, எந்த எந்த தீர்வுகளை பரிந்துரை செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு சில பரிந்துரை பக்கப்பட்ட தீர்வுகளை வரிசையா சொல்றாரு. எல்லாம் நமக்கு புதுசு புரியாது. அதனால நான் தலைப்பு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன். ஒரு 7-8 தீர்வுகள், ரொம்ப பிரபலமான தீர்வுகள், அது ரொம்ப பிரபலமாயிருக்கு, உலகமே அதை அரவணைச்சிருக்குது. அங்க 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 அதெல்லாம் பிரதர் ரசல் ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் ஒர்த்லெஸ், இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல, மனுக்குலம் அந்த அழிவுக்குள்ள போகும், அவ்வளவுதான் சொல்றாரு. ஆனா அதைய கன்வின்ஸ் பண்ணும், கேட்கிறவங்களுக்கு போதிக்கப்படுகிறவங்களுக்கு அதை நிரூபிக்கணும், இது ஒரு தீர்வு. ஆனா இது ஏன் தீர்வு இல்லை சொல்லணும், அந்த விஷயம் தான் இந்த பாடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த தலைக்கு வாசிங்க
தமிழ்ல,
prohibition and female suffrage as remedies, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சில ஞானிகள் என்ன முன் வைக்கிறாங்கன்னா, மது 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 உற்பத்தி, மது விற்பனை, மது வணிகம், மது சம்பந்தப்பட்ட அனைத்துமே. ஞாபகம் இருந்தா பாபிலோன் மீது உலகம் சாற்ற மொத குற்றம் இதுன்னு நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா இந்த கிறிஸ்டன்டம் தான் இது எல்லாம் பண்றாங்க நம்ம சொல்லியிருந்தோம், ரொம்ப 2வது பாடமும் 3வது பாடத்திலயும். சோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே மதுதான் பிரச்சனை. சோ அதைய வந்துட்டு என்ன பண்ணணும்னா தடை பண்ணணும், இது ஒரு ரெமெடி, இது ஒரு தீர்வு சொல்றாங்க. ஆனா அதை தடை பண்ணணும்னா ஒரு பெரும்பான்மையானவங்களுடைய ஓட்டு வேணும். ஆனா மது அருந்து போறவங்க எல்லாம் யார் தான், ஆண்கள் தான் மெஜாரிட்டி. சப்போர்ட் பண்ணுவாங்களா? சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா இதைய அமல்படுத்தணும்னா இப்ப யாருடைய ஓட்டு வேணும்? ஸ்திரீகளுடைய ஓட்டு வேணும். ஆனா ஸ்திரீகளுக்கு எனவே இல்ல, அப்போ 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 இப்ப இல்ல, இப்ப இருக்குன்னு சண்டைக்கு வர வேண்டாம், இப்ப பத்தி பேசவே இல்லை, அப்போ அது அவ்வளவா இல்ல. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும்னா முதல்ல பெண்களுக்கான ஓட்டுரிமை பத்தி ஒரு திருத்தங்கள் கொண்டு வரணும், அது கொண்டு வந்து அவங்களுடைய அமோக ஓட்டுகள் மூலம் இந்த மதுவை வந்துட்டு தடை செய்யணும். இது ஒரு ஒரு வல்லுநர் முன்வைத்த ஒரு அருமையான ஒரு தீர்வு. சோ இது சொல்லும் போது சகோதரர் அங்க சொல்றாரு, we heartily sympathize with much that is climbed along this line. இந்த ரீதியில என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் நாங்க கூட என்ன பண்றோம், இருதயபூர்வமா எங்களுடைய ஆதரவு நாங்க அங்க தெரிவிக்கிறேன்னா, இந்த குடி பழக்கம் என்பது மனுஷனை ரொம்ப தரம் கெட்ட மிருகம் ஆயிடுச்சு, அவனுடைய நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனைகளுக்கு அது காரணம் தான், அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இத வந்து செய்வதின் மூலம் இந்த சமுதாயத்துக்குள்ள மேல்தட்டு வர்க்கத்துக்கும் கீழ்த்தட்டு வர்க்கத்துக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை ஒரு ஒரு பெரிய அழிவுல கொண்டு போய் முடிவத என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. இது ஒரு நல்ல ஸ்டெப்பு. ஆனா இதனால நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிற அந்த பெரிய அழிவை வந்து நம்ம தடுக்கலாம்னு நினைக்கிறது வந்து நிச்சயமா அங்க முடியவே முடியாது. மாறாக ஒருவேளை இதை நீங்க செஞ்சீங்கன்னா அது இன்னும் இந்த அழிவுக்கு வேகமாகத்தான் வழி நடத்தும்ட்டு ஒரு காரணம் சொல்றார். ஏன் அப்படின்னா, பொதுவா யார் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க, சாதாரண ஏழை ஜனங்களா? இல்லவே இல்லை. மேல்தட்டு வர்க்கம், அப்புறம் ஒரு நடுத்தர வர்க்கம், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த குடிக்காக அதிகமான பணத்தை விரயம் பண்றாங்க. வருஷ கணக்குல பல 1000 கோடி இதுக்கு போய் நஷ்டமாகுது, அதையெல்லாம் நல்ல உற்பத்திக்கும் ஜனங்களுக்கு விநியோகத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம், நல்ல விஷயம்தான். ஆனா பாருங்க, இது சாமானிய மனுஷனுக்கு எந்த பிரயோஜனமும் அங்க தரதில்ல. ஒருவேளை இந்த மதுவை விலக்கினா என்ன ஆகலாம்னா பாருங்க, குடிக்கிறது, செலவு பண்றது, விரயம் பண்றது, அதாவது மேல்தட்டு வர்க்கம் நடுத்தட்டு நடு வர்க்கம் தான் செய்யறாங்க. ஆனா அதை உற்பத்தி பண்றதெல்லாம் யாரு? அந்த மதுவை உண்டு பண்ணுவதற்கான பார்லி, இன்னும் சில விஷயங்கள்ல திராட்சை, இன்னும் சில முக்கியமான விஷயங்களை உற்பத்தி பண்றது சாதாரண விவசாயிகள். நெக்ஸ்ட் அதை உண்டு பண்ணும் போது அதை வந்துட்டு ஃபில்டர் பண்றது, பாட்டில் பண்றது, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது, இதுல எல்லாம் ஒரு பெரிய வர்க்கம், சாதாரண மனுஷன் வர்க்கமே அங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஒருவேளை மது மதுவை விளக்கணும்னா இந்த கீழ்த்தட்டு வர்க்கத்தில் இருக்க அத்தனை தொழிலாளர்களுக்கு வேலை போய் பிரச்சனை தான் அதிகமே அங்காகும். ஒருவேளை இது விளக்குறோம்னா அப்ப இந்த விவசாயிகள் என்ன பண்ண வேண்டி வரும், மதுவை உற்பத்தி பண்ணுவதற்கான தானியங்கள் பொருட்களை அவங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வரும். அப்ப அவங்க என்ன பண்ணணும், மற்ற விஷயங்களை தான் விவசாயம் பண்றதுக்கு போகணும். அப்படி போனாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த தானியங்களை ஏற்கனவே உற்பத்தி பண்ணி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கும் கடும் போட்டி நிலவும், அதனால விலை கம்மியாகும், இன்னும் நஷ்டங்கள் ஆகும். அதிகம் பேச வேணாம் இதை பத்தி. ஆனா இது ஒரு தீர்வாக அங்க வைத்திருக்கிறாங்க. அதாவது இந்த மதுவை வந்துட்டு விளக்கணும், பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அதை விளக்கணும்னு. அது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா அது மோசமான பழக்கம் சமுதாயத்தை சீரழிச்சிருக்குது. ஆனா நாம பேசிட்டு இருக்கிற அந்த மாபெரும் அழிவ போராட்டத்தை தடுப்பதுக்கு இந்த ஒரு முயற்சி ஒரு தீர்வா ஆகாது என்பது சகோதரருடைய அங்க கருத்து. நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்றாரு, The free silver and protective tariff remedies. தமிழ்ல வாசிங்க.
தாராளமான வெள்ளி மற்றும் பாதுகாப்பான விலை போன்ற பரிகாரம்.
ஏன் இது சொல்றாருன்னா, போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி இந்த ஃபார்மர்ஸ் கொள்ளையடிச்சாங்க, அறுக்கிறவங்களை கொள்ளையடிச்சாங்கன்னா அது வரைக்கும் வெள்ளி பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு, அதை தூக்கி போட்டுட்டு தங்கத்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. சோ அப்ப இதனால்தான் இவ்வளவு பிரச்சனை இங்க போகுது, அதை ஆல்டர் பண்ணிடுங்கன்னு கூட சிலர் சொல்றாங்க. ஆனா அது கூட தீர்வாகாது, ஏன்னா தீர்க்க தரிசனமே சொல்லியாச்சு வெள்ளி சரி, நெக்ஸ்ட் பொண்ணும் என்ன ஆகும், தூக்கி வீசப்படும்னா. ஒன்ஸ் அது வீசப்பட்டாச்சுன்னா மீண்டும் அந்த பழைய நிலைமை அது எட்டுவது இயலாது என்பதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய கருப்பொருள். அவங்களுடைய பொண்ணும் வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. சோ அப்போ இந்த ஒரு சஜஷன் ஸ்கிரிப்சர்ல பார்த்தா இதுவும் தீர்வாக அங்க அமையாது. சுருக்கமா முடிச்சிடலாம். மூணாவது முக்கியமான ஒரு தீர்வு, இது உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு, பல ஞானிகளை அங்கீகரிச்சிட்டது, பல தேசங்களை அரவணைச்சிட்ட ஒரு தீர்வு. சோ இந்த உயர்தட்டு ஜனங்களுக்கும் கீழ்த்தட்டு ஜனங்களுக்கும் இருக்கிற உராய்வு, அதன் மூலம் வரப்போற போராட்டம், இதை தவிர்க்கிறதுக்கு முன்வைக்கப்பட்ட பரிகாரத்துல முக்கியமானது கம்யூனிசம் as a remedy. அது என்ன பண்ற தமிழ்ல,
கம்யூனிசம் என்ற ஒரு பரிகாரம்.
கம்யூனிசம் என்ற பரிகாரம் சகோதர சகோதரிகளே, இது இன்ன வரைக்குமே அமுலுல இருக்கு சில நாடுகள்ல. சைனால இன்னைக்கு பக்கா கம்யூனிஸ்ட் நேஷன். கம்யூனிசம் என்ற அந்த பரிகாரத்தை, அந்த கொள்கைய தங்கள் தேசத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்குது சைனா. இன்னைக்கு ஜனத்தொகையில நம்பர் ஒன், அவ்வளோ பெரிய தேசம் கம்யூனிஸ்ட் தேசம். இது கொஞ்சம் ஒரு 30 வருஷம் முன்னாடி 1980 முன்னால ரஷ்யா சைனா மாதிரி பெருசு கம்யூனிஸ்ட் நேஷன் பாருங்க. அதுக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிசம் பயங்கரமான ஒரு ஒரு பிரபலமான ஒரு கொள்கை. தீர்வு இது வச்சான். கம்யூனிசம்னா என்ன, ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லலாம். இது என்னன்னா, இது சமுதாயத்துக்கு ஒரு சூழல்ல கொண்டு வரும். என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கிற சமுதாயத்துக்கு சகலமும் பொது, அவ்வளவுதான். இது எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு சின்ன வார்த்தையில. கம்யூனிசம் மீன்ஸ், கம்யூனிசம்னா என்னன்னா, கொஞ்சம் கேளுங்க, வழி இல்ல, எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கம்யூனிசம்னா என்னன்னா, த அபாலிஷன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய மூதாதையர் வழி வந்த சொத்து அதெல்லாம் பேசக்கூடாது, அதுவும் எல்லாருக்கும் சொந்தம், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. த அபாலிஷன் ஆஃப் ஃபேமிலி, உதாரண குடும்ப சொத்து அதுவும் கிடையாது, அதுவும் எல்லாருக்கும் பொது. த அபாலிஷன் ஆஃப் நேஷனாலிட்டி, இது எங்கள் இந்திய தேசம், இது எங்கள் தேசத்துக்கு உரியது, அப்படியும் சொல்ல முடியாது. த அபாலிஷன் ஆஃப் ரிலிஜன், நாங்க கிறிஸ்தவர்கள், இது எங்கள் மதத்துக்கு உரியது, அதுவும் கிடையாது. த அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எந்த பொருளுமே யாருமே எதின் அடிப்படையிலும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, எல்லாம் எல்லாருக்கும் பொது. இதுதான் கம்யூனிசம். இதுதான் கம்யூனிசம். இது ரொம்ப பிரபலமாச்சு சகோதர சகோதரிகளே. ஆனா பிரதர் நல்லா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்யூனிசம் வி குட் கமெண்ட். கம்யூனிசத்தினுடைய சில கொள்கைகளை நம்ம பாராட்டுவோம். பட் ஆஸ் ஹோல் இட் இஸ் குவைட் இம்ப்ராக்டிகபிள். ஆனா முழுமையா பார்த்தா இந்த கொள்கைய நடைமுறைப்படுத்த முடியாது. அப்புறம் ஒரு அருமையான சென்டென்ஸ், சச் அன் அரேஞ்ச்மெண்ட் வுட் ப்ராபப்ளி டூ வெரி வெல் ஃபார் ஹெவன். கம்யூனிசம் கண்டிப்பா பரலோகத்துக்கு சூட் ஆகும். ரொம்ப ஆச்சரியம், மனுஷங்க பாருங்க பரலோகத்துக்கு சூட் ஆகிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. பரலோகத்துக்கு சூட் ஆகும் ஏன் சொல்றாருன்னா, வேர் ஆல் ஆர் பெர்ஃபெக்ட், அங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, பரிபூர்ணர்கள். அவங்க கிட்ட கொண்டு போய் உங்க எல்லாருக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பொதுவா வச்சு செய்யுங்கன்னா சந்தோஷம் போயிடுவாங்க. யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா உலகம் அப்படி இல்ல. உலகம் வந்துட்டு விளைவீனரே விழுந்து போயிருக்கிறாங்க. சுயநலம் தான் முன்னாடி நிக்கிற குணம். இவங்களுக்கு மத்தியில போயிட்டு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருது, அது நடைமுறையில சாத்தியமே இல்ல. என்ன சொல்றாருன்னா, அண்ட் சொசைட்டி வுட் சூன் லாப்ஸ் இன்டு பார்பாரிசம். யாரும் ஸ்பெஷலா எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க படிச்சவரோ படிக்காதவரோ, நல்லா திறமையுள்ளவரோ திறமை இல்லாதவரோ, வேலை செய்யறவரோ தூங்குறவரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு இல்ல இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், பகிர்ந்துக்குவோம்னு சொன்னா கடைசியில் இது எங்க போகும்னா, சீக்கிரம் வந்துட்டு ஒரு அராஜகத்துக்குள்ள போய் குணநலன்கள் எல்லாம் சீரழிஞ்சு, டெண்டிங் டு த ராபிட் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ரேஸ், மனுகுலமே இல்லாம அழிந்து போவதற்கு வழி நடத்திடும் சொல்றாரு. ஆனா பிரதர் ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் வைக்கிறார். இந்த கம்யூனிசம் பேசுறவங்க என்ன பண்றாங்கன்னா, இது நாங்களா யோசிக்கல, பைபிள்ல இருக்குது சொல்றாங்க. பைபிள் தான் கம்யூனிசம் பேசுது. இயேசு கிறிஸ்து கம்யூனிசம் பேசினார். அப்போஸ்தலர்கள் கம்யூனிசம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க கம்யூனிசம். எங்க நினைவு இருக்கும் இல்ல அவங்களுக்கு? ஆமா, அப்போஸ்தல் 2:44-47 எல்லாம் அவர்கள் வசனம் வாசிங்க.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்தெரிந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தானியாட்சிகளையும் ஹாஸ்டைகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானது தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே பலதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை குறித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்
கொண்டார். இந்த வசனம் எல்லாம் படிச்சுட்டு வந்த புதுசுல நம்ம கூட சில சமயங்கள பிரதர்ஸ்க்கு மத்தியில பேசிருக்கோம், அப்படிப்பட்ட காலம் சீக்கிரம் வரணும் பிரதர், நம்மளும் சொல்றோம் சீக்கிரம் வந்துடும், மகா புத்திரம் நெருங்கும் போது நம்ம எல்லாம் கூட என்ன பண்ணிடுவோம், எல்லா இட்லி சாலி எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னா எதிர்பார்த்தோம் இல்லைங்களா. சோ இந்த வசனம் தான் கம்யூனிசம் அந்த வல்லுநர்கள் காமிகள். பைபிள்ல கம்யூனிசம் இருக்கு, கிரைஸ்ட் கம்யூனிசம் பேசிருக்கிறார், கம்யூனிசத்தை நடைமுறைப்படுத்திருக்காரு, அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. தங்களுக்குள்ள இருந்த விஷயத்த எல்லாருமே எல்லாத்தையுமே பொதுவாக வச்சு ஒன்னா இருந்திருக்கிறாங்க. ஏன் உலகம் இருக்க கூடாது? உலகம் அப்படி இருந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வுகள் வராது, எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் சண்டை வராது, எல்லாருக்கும் சமம் தானே, எல்லாமே சமம் தானே, என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் வராது. கார்ல் மார்க்ஸ் இல்லைங்களா, கம்யூனிசம் கொண்டு வந்தார் கார்ல் மார்க்ஸ். நினைவு இருக்குங்களா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், எசேக்கியேல் 9 அந்த 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களோடு வந்தாங்க பாரு, அதுல ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ். அவர் கொண்டு வந்த வெட்டுகிற ஆயுதம் கம்யூனிசம் கொண்டு வந்தார் பாரு. எத்தனை பேர் அதனால ட்ரூத்துக்குள்ள வராம போனாங்களோ தெரியல, நிறைய பேர் வெட்டினார் நிறைய பேர் கார்ல் மார்க்ஸ். சோ முக்கியமான ஒரு உபதேசம் அது, பைபிள்ல இருக்குது என்று கூட சொல்றாங்க. ஆனா பிரதர் ரொம்ப டீப்பா உள்ள போய் அங்க பண்றார், ஆராய்ச்சி பண்றார். இல்ல பைபிள் கம்யூனிசம் போதிக்கல, கர்த்தரியேசு கம்யூனிசம் போதிக்கல, அப்போஸ்தலர்கள் கம்யூனிசம் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா அந்த மெத்தட் இருந்துச்சு, ஒரு சிலர் கொண்டு வந்தாங்க ஆதிக்கால சமையல, அத தாங்கள் முன்வை காட்டியும் அப்போஸ்தலர்கள் அதுக்கு கொஞ்ச நாள் உடன்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் கொஞ்ச நாள்லயே ஜனங்கள் என்ன ஆனாங்க, முறுமுறுக்கா ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய பட்டணத்தை சேர்ந்த ஸ்திரீகளை நீங்க என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறது இல்ல. உடனே அப்போஸ்தலர் பார்த்தாங்க, இது என்னடா இது, இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை சுவிசேஷத்தை உலகத்துக்கு அறிவிக்கணும், போகணும் வெளியே. இத நாம தூக்கிட்டு இருக்க முடியாது. சரி, உங்களுக்குள்ளேயே ஒரு ஹெல்ப்பர் செலக்ட் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த சிஸ்டம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல, ஆனா அது ஏதோ ஒரு காரணத்துக்கு அனுமதிக்கப்படுச்சு. பிரதர் அழகா சொல்லாரு, ஒரு வேலை இருக்கலாம், ட்ரை பண்ணுங்க, அது வந்து பிரயோஜனம் இல்லாத மெத்தன்னு நீங்க புரிஞ்சுக்கிருக்கு, அதுதான் தேவன் அனுமதிச்சுட்டான். நீங்களா யோசிக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்க, சரி இருந்து பாருங்க, ஆனா அது பிரயோஜனம் இல்லைங்கிறது நமக்கு அங்க தெரியும். ஆனா கர்த்தரே ஒருவேளை கம்யூனிசம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா, அவர் மற்ற சமயங்கள் எல்லாம் என்ன பேசுறாரு, அவரு அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவன் தன் சொந்த குடும்பத்தை என்ன பண்ணணும். அப்போ கம்யூனிசம் பேசியிருந்தா தன் சொந்த குடும்பத்தை தான் நல்லா விசாரிக்கணும்னு அவர் எழுதியிருக்கவே மாட்டாங்க அப்போஸ்தலர்கள், இல்லைங்களா? சோ நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து அங்க கொடுக்குற கர்த்தரே மறிக்கும் போது தன் தாயை வந்துட்டு யார்கிட்ட கொடுக்கிறாரு, யோவான் கிட்ட கொடுத்தோம்னா யோவான் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். ஒருவேளை கர்த்தரியேசு கம்யூனிசம் ஏற்படுத்தி இருந்து அந்த மாதிரி ஒரு ஒருமித்து இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா எங்கதான் கொடுத்துருக்கணும் கர்த்தரியேசு? யோவான் அம்மாவை சங்கத்துட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிரு, அப்படி இல்ல சொல்லிருக்கணும், இல்லைங்களா? ஆனா அப்படி இல்ல, யோவான் டேக் கேர், யோவான் கூட தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாருன்னா அவங்க அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, அவங்க அவங்களுக்கு குடும்பம், அவங்க அவங்க அதை பேணி காத்தாங்க. அந்த சிஸ்டம் தான் கர்த்தரியேசு பேசிட்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா பாருங்க, நமக்கு என்ன வார்த்தை சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் வெளிச்சமாய் இருங்கள்னா நமக்கு என்ன டாஸ்க் இருக்குது, என்ன வேலை இருக்குது? இப்போ இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை எடுத்துட்டு போய் உலகத்துல என்ன பண்ணும், பிரகாசிக்கணும். ஒருவேளை கம்யூனிசம் பேசியிருந்தாருன்னா உலகத்துல நீங்க என்ன பண்ண தேவையில்லை, போய் பிரகாசிக்க தேவையில்லை, உங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கோங்க, அதை பிரகாசிச்சு கொள்ளுங்க சொல்லிருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் காமிக்கிறாரு. சோ பைபிள் வந்து கம்யூனிசம் ஆதரிக்கல, கர்த்தர் இயேசு ஆதரிக்கல, அப்போஸ்தலர்கள் கூட அங்க ஆதரிக்கல. ஏன் அப்படின்னா அது உள்ள போய் பாக்குறாரு. பாருங்க, கம்யூனிசம் எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாமும் எல்லாருக்கும் சமம் அப்படின்னா அது நிறைய தீமைகள் தான் அங்க கொண்டு வரும். ஏன்னா இப்ப மனுக்குலம் விழுந்து போன நிலைமையில இருக்கிறாங்க, சுயநலமே உச்சக்கட்டமாக அங்க இருக்கும் போது, சகோதர சகோதரிகள் இந்த சுயநலத்துல என்னென்னலாம் இருக்கு தெரியுங்களா? சுயநலத்துல ஒரு சிலர் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுல முழு தீவிரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கே என்னதான், பணம் சம்பாதிக்கணும், அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் சுயநலம். அதே சுயநலம் இன்னொருத்தர் என்ன என்ன தூண்டுதுன்னா, ஏதோ வேணாம், சாப்பாடு கிடைச்சதா சாப்பிட்டு என்ன பண்ணலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம், எதுக்கு உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு, என்ன இருக்கிறாங்க, சோம்பேறி கூட ஆயிருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு கம்யூனிசம் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சமமா பகிர்ந்து கொள்ளுங்கன்னா சோம்பேறி இன்னும் எப்படி சோம்பேறி ஆகலாம்னு யோசிப்பாங்க. ஓ, இப்ப இவங்களே கொடுக்குறாங்களா, ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? அப்புறம் பாருங்க, இந்த பிரதர் அழகா டீல் பண்ணி, இந்த ரெண்டு வகுப்பா இருக்கும் அந்த கம்யூனிசம் வந்து ஏற்றது கிடையாது. ஏன்னா பரிசுத்தவான்கள் கூட நீங்க வந்துட்டு அவரவர் உங்களுடைய வேலையை கவனிச்சுட்டு இருங்க சொல்றாரு இல்லைங்களா? உங்களுடைய உத்தியோகமும் அதை பார்த்துட்டு நீங்க கண்ணியமா உங்க உலகத்துல உங்களுடைய வாழ்க்கைய நடத்தி கொள்ளுங்க தேவன் அங்க சொல்ற. சோ அதை பார்க்கணும்னா நமக்கு என்ன வேணும், தேவைகள் வேணும். அந்த தேவைகள் நமக்கு கிடைக்காத போது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்ய வேணும். பாருங்க, சோ அந்த ஏற்ற தாழ்வுகள் சில நல்ல விஷயங்கள் கூட மனுஷங்களுக்குள்ள நடத்துது. சோ ஒரு மனுஷன் சோம்பேறியா இல்லாம சும்மா இல்லாம அவர் ஏதாவது ஒரு வேலைய கனத்தோட செய்யணும்னா அவனுடைய தேவைகள் அவனே பூர்த்தி செய்து கொள்ளணுங்கிற சூழல் இருக்கணும். அதையும் அவருக்கு யாராவது தர மாதிரி இருந்துச்சுன்னா அவரு அப்புறம் அந்த சோம்பல் விட்டு வரமாட்டாரு. சோ பாருங்க, அப்போ இன்னொருத்தர் ஓவர் ஆம்பிஷன், அவருக்கு நிறைய என்னது ஆசை லட்சியம் விருப்பம் இருந்துட்டு அளவுக்கு அதிகமா சம்பாரிச்சுட்டு ஒரு மமதையில ஒரு கர்வத்துல ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாருன்னா இவருக்கு புத்தி வரக்கு சில சமயங்கள் என்ன பண்ணுவார் தேவனே, நல்லா ஒரு ஷார்ட் கொடுப்பார். பிசினஸ்ல லாஸ் இறக்கம் வரும், அப்ப அந்த இறக்கத்துல போகும்போதுதான் அவனுடைய மேட்டிமை போய் மற்ற சக மனுஷனையும் கூட ஒரு அன்பா நீதியா பார்ப்பதுக்கு ஏதுவா அவனுக்கு ஒரு வாழ்க்கையில அனுபவம் இருக்கும். சோ இது எல்லாமே இல்லாம போயிடும். எப்பனா எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கும், பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கும் போது. சோ இது வந்துட்டு ஏற்ற ஒரு மெத்தடே அங்க இல்ல. இதுதான் சகோதரர் வந்து அங்க சொல்றாரு. பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்ப சொல்றாரு. டு சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் இட் தேர்ஃபோர் அப்பியர்ஸ் தட் தி மெத்தட் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் நம்ம நல்லா நிதானிச்சு பார்ப்போம்னா ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் தனக்கானவைகளை தேடிக்கொள்ளணுங்கிற அந்த கொள்கை இண்டிவிஜுவலிசம் வித் இட்ஸ் லிபர்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த தனி தன்மை தனித்துவத்துக்கு தேவையான விஷயங்களை அதுல இருக்கிற பொறுப்பு அதுல இருக்கிற சுயாதீனம் இதெல்லாம் பார்க்கும் போது இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ். மனிதனே நல்ல பகுத்தறிவு நல்ல நுண்ணறிவு உள்ள ஒரு மனுஷனா உருவாகணும்னா அவன் சுயமா இருக்கும், அவன் சுயாதீனம் பயன்படுத்தணும், அவன் சுதந்திரமா செயல்படணும், அவன் மேல அவனுக்கு இருக்கிற அவனை சார்ந்தவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை அவன் சுமக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட். அதுல சில சமயங்கள கஷ்டமெல்லாம் இருக்கலாம், பாடுகள்லாம் இருக்கலாம், ஆனா அதுதான் நன்மை. மாறாக கம்யூனிசம் என்பதை சிந்திச்சு பாக்குறதுக்கு அது பிரயோஜனமற்ற ஒரு விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் நிதானிச்சு பார்க்கும் போது அது நல்ல விஷயங்கள் கொண்டு வராது. ரெண்டாவது சொல்லும் போது அனுபவத்திலேயே பாக்குறோம் அப்படின்னு பிரதர் வந்து அவர் காலத்துல எழுதுறாரு. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஒரு தீமையில முடிஞ்சதுன்னு. ஒருவேளை ரசல் இப்ப இருந்தாருன்னா கண்டிப்பா சுட்டி காமிப்பார், ரஷ்யாவை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா சொல்லுவார். எவ்வளோ பெரிய கம்யூனிச தேசம் தீர்க்க தரிசனத்துல சொல்லும் போது ஞாபகம் இருக்குங்களா, கம்யூனிசம் தீர்க்க தரிசனத்துல வருமே ரஷ்யாவோட. சும்மா ஒரு கேள்வி கேக்குற, என்ன தீர்க்க தரிசனம்? டேனியல், டேனியல் கரெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல இருப்போம் கடைசியா, ஞாபகம் வருதா? ரஷ்யா கம்யூனிசம் ஒரு தீர்க்க தரிசனத்துல வருது, சும்மா கேக்குறேன். அவர் சொல்லிட்டார் டேனியல் தீர்க்க தரிசனம்ட்டு, ஆனா எங்க? ஆமோஸ் ஒரு மனுஷன் எதுக்கு சிங்கத்துக்கு பிடிபட்டு கரடி கரடி த கம்யூனிஸ்ட் ரஷ்யா சொல்றா இல்லைங்களா? சோ அப்போ ரஷ்யா பாருங்க சுக்கு நூறா உடஞ்சு போச்சு 1980s. ஆனா அது வரைக்கும் என்னது வல்லரசு அதுதான், அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா ஆச்சு. ரஷ்யா கம்யூனிசம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான். அதே போல் நிறைய நாடுகள்ல கம்யூனிசம் இருந்துச்சு, அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப எல்லா டெமோக்ராசிக்கு மாறி இருக்கிறாங்க, ஒன்னு ரெண்டு இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு சைனா எல்லாம் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில நாடுகள் அங்க இருக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் சைனால வந்துட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் முயற்சிகள் இதுவரைக்கும் பலன் அளிக்கல. அப்படின்னா ஹார்வெஸ்ட் முயற்சிகள் சகோதரர்கள் எடுத்தாங்க, பால் மாலி இன்னும் சில சகோதரர்கள். நீங்க வாங்கினீங்களே போன வாரம் ஒரு புக்கு, ரெண்டு புக்கு, இல்லஸ்ட்ரேட்டட் டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ் அந்த புக்கினுடைய ஆத்தர் பால் மாலி அங்க போனாங்க, சைனா தந்திரமா போனாங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா சொன்னமே கம்யூனிசம் என்ன சொன்னாரு, அபாலிஷன் ஆஃப் ரிலிஜன். பாருங்க சொல்றாங்க, மதத்து கூட எந்த ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்குது அங்க சைனா. சோ அனுபவத்துல பார்க்க பொழுது இந்த இந்த ஒரு கொள்கையை ஆதரிச்ச எத்தனையோ ராஜ்யங்கள் தேசங்கள் சமுதாயங்கள் அது பிரயோஜனமற்றது என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பைபிள்ல கூட கம்யூனிசம் வந்தாங்க பேசப்படல என்பதை கூட சகோதரங்க அருமையாக அங்க காமிக்கிறோம். சோ அப்ப கம்யூனிசம் ஒரு இந்த வரப்போகிற அழிவுல இருந்து மனுக்குலம் தன்னை காத்துக்கொள்வதற்கான ஒரு தீர்வாக ரொம்ப வல்லமே அறிவிக்கப்பட்டுச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, அமுல்படுத்தப்பட்டுச்சு. ஆனா உண்மையிலேயே நிதானிச்சு பார்க்கும் போது அதுல சில நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் விழுந்து போன நிலைமையில சுயநலமே பிரதானம்ங்கிற நிலைமையில இப்ப இருக்கிற மனுக்குலத்துக்கு இந்த மெத்தடு ஆபத்து தான் கொண்டு வரும், தீர்வு கொண்டு வராது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பாயிண்ட் படிக்கும் போது. ஏன் தெரியுங்களா, என் மனசுக்குள்ள பர்சனலா எப்பயுமே ஒரு கேள்வி வரும். சில சமயம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போகும்போது இந்த கம்யூனிஸ்ட் பசங்கெல்லாம் நிப்பாங்க, இந்த உண்டியல் எல்லாம் நின்றுட்டு வாங்குவாங்க, ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. எப்படி நம்ம ட்ரூத்ல ட்ராக்ஸ் கொடுக்கும் போது ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், மற்றவங்களாம் வேற மாதிரி இருப்பாங்க, நம்ம ட்ரூத் பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்க அந்த கொள்கைக்காக வைராக்கியமா அது ஜனங்கள் கிட்ட வெக்கமெல்லாம் பார்க்க, மனசு கஷ்டம் ஆகும். என்ன இருக்கு கம்யூனிசத்துல இன்னும் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரதர் ஹசன் எவ்வளவு அழகா டீல் பண்றாரு. ஒருவேளை நீங்க அந்த வாழ்நில போய் படிங்க, இதெல்லாம் படிக்கணும் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா இது பற்றி அறிவுக்குள்ள எல்லாம் வரணும். பிப்ளிக்கலா ஒரு ஆன்சர் கொடுக்கறோம்னா அதுல கொஞ்சம் பேஸ் நமக்கு அங்க வேணும். கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்கல, இனிமேல் சொல்லவே முடியாது. எவ்ரி திங் நம்ம கையில வாங்கியிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்ல. கொஞ்சம் போகணும், கொஞ்சம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சீங்கன்னா போதும். கம்யூனிசம்னா என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சோசியலிசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு சந்திக்கலாம் சிலர், கம்யூனிஸ்ட சந்திக்கலாம், வைராகியம் நிப்பாங்க. சிம்பிளா ப்ரூவ் பண்ணணும் அவங்களுடைய புத்திக்கு கம்யூனிசம் ஃபெயிலியர். அதை புரிய வச்சானா யோசிப்பாங்க, கம்யூனிசத்தையே ஃபெயிலியர் இவங்க யார் யோசிப்பாங்க. நம்ம காமிக்கலாம் சுவிசேஷம், காட்ஸ் கிங்டம் த ஒன்லி சொல்யூஷன். இப்போதைக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, நான் பியூட்டிஃபுல். சோ அது அதுல இருக்கு, தேவனுடைய அந்த வார்த்தையில இருக்குது அந்த ஒரு திடன்னு ஒரு அதிகாரம் ஒரு சந்தோஷம். சோ கம்யூனிசம் வந்துட்டு ஒரு ரெமெடி கிடையாது, ஒரு தீர்வு கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ஒரு தீர்வு வருது அப்படின்னா மனுக்குலம் அனார்கி அஸ் எ ரெமெடி. அராஜகம் பாத்தீங்களா, அராஜகம் கூட சிலர் என்ன பண்றாங்கன்னா தீர்வா கொண்டு வராங்க. கவர்மெண்ட் வந்து சரியா கவனிக்கல, மேல்தட்டு வர்க்கத்துக்கு சப்போர்ட், கீழ்த்தட்டு வர்க்கம் நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம், எங்க எழுத்துக்கு அநீதி, அந்த எழுத்துக்கு நல்ல சாதகமான தீர்ப்புகள், இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் எதை வந்து தீர்வா எடுத்துடுறாங்க உணர்ந்துடுறாங்க அப்படின்னா அராஜகம், அனார்கி, ஒழுங்கின்மை. இது இப்படி சொன்னா புரியாது, சிம்பிளா சொல்றான் தீவிரவாதம். இன்னைக்கு அதுதான் அனார்கி அராஜகத்தினுடைய இன்றைய பிராண்ட் நேம். இன்னைய பிராண்ட் நேம் என்னன்னா இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்ட புது பேரு தீவிரவாதம், நக்சலைட் இருக்கிறாங்க இல்லைங்களா. எத்தனை பேர், எத்தனை இந்தியால எடுங்க, எத்தனை குரூப்ஸ் என்ன சொல்றாங்க அவங்க, எங்களுக்கு நாங்க தீர்வு பாருங்க, நாங்க பிடிக்கிறோம் அவங்கள, கடத்துறோம் அவங்கள, கொண்டு வரோம் எங்களுக்கு தீர்வு சொல்றாங்க. அராஜகம் கூட அனார்கிஸ்ட் வாண்ட் லிபர்டி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் லாலெஸ்னஸ். இந்த அராஜகம் பேசுறவங்க சுதந்திரம் வேணுங்கிறாங்க, அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி தேசங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஒழுங்கே இல்லாதபடிக்கு ஒழுங்க சீர்குலைக்கிற அளவுக்கு தங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்திடுறாங்க. அதுதான் நாட்டினுடைய எந்த சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்படிய மாட்டோம், நாங்க எந்த சட்டத்திட்டத்திலும் உள்ளவங்க கிடையாது, எங்களுக்கு வேண்டியதை நாங்களே பெற்றுக்கொள்ளுவோம், கன்னு தான், பாம் தான், தீவிரவாதம் தான் இன்னைக்கு இருக்குது பாரு. இன்னைக்கு இதெல்லாம் பிரதர் ரசல் காலத்துல இருந்த மாதிரி ஒரு 100-200 மடங்கு வளர்ந்து விரிஞ்சு முத்தி போயிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அது முடிவடையிருக்கு, அவ்வளவுதான், இது போதும். சோ இது கூட கண்டிப்பா இது ஒரு தீர்வு இல்லையே இல்லைங்களா. சோ இது வந்து ஒரு சாதாரண மனுஷனே இன்னைக்கு சொல்லுவான் இது வந்து தீர்வு இல்ல, இப்படி எல்லாரும் தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை கையில தூக்கிட்டா, சட்டத்திட்டங்களை மதிக்காம போயிட்டா என்ன ஆகும். சாதாரண மனுஷன் கேட்டீங்கன்னா சொல்லுவான் சே சே அது தீர்வு இல்ல, வேற ஏதாவது சிந்திங்கப்பா. ஆனா உலகத்துல சிலர் சில வகுப்பார் இது தீர்வாங்க சொல்றாங்க, ஆனா இது கூட தீர்வு இல்ல. அடுத்து நாம சொன்னோம்னா சோசியலிசம் ஆர் கலெக்டிவிசம் அஸ் எ ரெமெடி. அது படிங்க,
சோசியலிசம் அல்லது பொது உடைமை.
சோசியலிசம் அல்லது பொது உடைமை ஒரு தீர்வு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கம்யூனிசமுக்கும் சோசியலிசத்துக்கும். கம்யூனிசத்துல என்னன்னா எல்லாமே பொது, ஆனா சோசியலிசத்துல என்னன்னா சமுதாயம் ஜனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துடும், சில முக்கியமான நிலங்கள் எல்லாம் வந்துடும், சமுதாயம் ஜனங்களே உற்பத்தி பண்ணுவாங்க, அதுல இருந்து வரக்கூடிய பலனை ஜனங்களே ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி பகிர்ந்து கொடுக்கறதுல ஒரு சில வித்தியாசங்கள் கூட அங்க இருக்கும், எல்லாருக்கும் சமமா எல்லாம் இருக்காது. சோ இது வந்துட்டு இது கூட ஒரு பொது உடைமை தான். ஆனா என்னன்னா பொதுவா வைக்கணுங்கிறது எதுங்கிற விஷயத்துல ஒரு சின்ன வித்தியாசம். கம்யூனிசம் சொல்லும் சகாலமும் பொது தான், உங்க கிட்ட இருக்கிற பரம்பரை சொத்து பொது, இப்ப உங்க குடும்பம் சம்பாதிச்சதும் பொது, எல்லாமே பொதுன்னு கொண்டு வந்துடும். ஆனா சோசியலிசம் அப்படி இல்லை, ஒரு சில பகுதிகள் மாத்திரம் பொதுவுக்கு கொண்டு வந்து மற்றத அப்படி விட்டுடுவாங்க. அந்த பொதுவா இருக்கிறத பொதுவாக கையாளுவாங்க, அதைய பொதுவாக பகிர்ந்து கொள்வாங்க. சோ இது சோசியலிசம், இது கூட ஒரு தீர்வாக இருந்துச்சு சில காலம், ஆனா அதுவும் செயல் இல்லாம அங்க போயிடுச்சு. இதுக்கு பிரதர்சல் நிறைய சாட்சியங்கள் அங்க கொடுக்கிறார். அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு அங்க போறோம். சோசியலிசம் கூட ஒரு தீர்வாக சொல்லப்பட்டுச்சு, அது கூட இல்ல. அதே போல அடுத்து ஒண்ணு வந்துச்சு என்னன்னா நேஷனலிசம். இது என்னன்னா சகோதர சகோதரிகளே, சோசியலிஸ்டினுடைய இன்னொரு மறு உருவம் அப்படின்னா, சரி பொதுவா உலகம் முழுக்க சில விஷயங்களை பொதுவா வைக்க வேண்டாம், அட்லீஸ்ட் தேச அளவுலயாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நேஷனல் லெவலுக்கு வந்தாங்க. அப்படின்னா ஒரு தேசத்துல இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிடும்னா, அந்த தொழிற்சாலைகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துரும், அதுவே ஜனங்களுக்கு சமமாக வேலை வாய்ப்பு வழங்கும், அதுல சமமான ஊதியம் அங்க கொடுக்கப்படும். சோ அதன் மூலம் ஜனங்களுக்கு ஒரு சமமான வாழ்க்கை அங்க இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஷேஷா ஷாயி பேப்பர் மில் பிரைவேட் கன்சர்ன் இல்ல, கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஆதித்யா மஞ்சள் மண்டி அது கவர்மெண்ட்க்கு கொடுத்துடணும். இருக்கிற அத்தானா இதுமே கவர்மெண்ட், அதுல வேலை கவர்மெண்ட் எல்லாருக்கும் வேலை கொடுக்கும், சம்பளம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சமமான சம்பளம். இது வந்து சோசியலிசம், மன்னிக்கணும் நேஷனலிசம். இதுவும் கூட ஒரு தீர்வு இல்ல. ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய தீர்வாக இந்த பரிதபிச்சுட்டு இருக்கிற மனுக்குலத்துக்கு, மனுக்குலத்துல இருந்தே சில ஞானிகள் சிந்தனையாளர்கள் பரிந்துரை செய்த உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள். ஆனா இந்த பரிகாரங்கள் எதுவுமே விழுந்து போன நிலைமையில் இருக்கிற மனுக்குலத்துக்குள்ள அங்க வந்துட்டு பிரயோஜனமாக இருக்காது. இன்னொன்னு சொன்னாங்க என்னன்னா சகோதர சகோதரிகளே, பாருங்க போன கிளாஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அறிவு பெருகிச்சு, அதனால கண்டுபிடிப்புகள் அதிகமாச்சு, அதனால மெஷின் எல்லாம் வந்துடுச்சு. மெஷின் வந்த உடனே வேலையாட்களுக்கு வேலைகள் இல்ல, வேலையாட்கள் திணறினாங்க உடனே. இதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, வேலையாட்களுக்கு வேலையினானே சம்பளம் இல்ல, சம்பளம் இல்லாட்டி வாழ்க்கை இல்ல, அப்புறம் அவங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் சண்டை, இதுதானே பிரச்சனை. வேலையாளுக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஜெனரல் எஜுகேஷன் ஆஃப் மெக்கானிக்ஸ் எரமடி, படிங்க அது தமிழ்ல. மெக்கானிக்குகளின் பொது கல்வி ஒரு தீர்வு. என்ன பண்ணிடுங்கன்னா, அவர் வந்துட்டு பேப்பர் மில்ல வேலை செய்யறாரா, அவருக்கு எல்லா தொழில் பத்தி என்ன பண்ணுங்க, ஒரு பொது கல்வி கொடுங்க. அவர் வந்துட்டு ஷூ கம்பெனியில வேலை செய்யறாரா, அவருக்கும் அந்த பொது கல்வி கொடுங்க அப்படின்னு எல்லா தொழிலாளர்களுக்கும், ரொம்ப முக்கியமா மெக்கானிக்குகளுக்கு, எல்லா கம்பெனி எல்லா துறை பத்தி பொதுவான கல்வி கொடுத்துருங்க. என்ன அதனால பயன், அவருக்குதான் எல்லாம் தெரியும்ல, பேப்பர் கம்பெனி மூடிட்டு அவர் எங்க போட்டோம், வேலை இல்லைன்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்ச வேலையே பேப்பர் வேலை தான், எனக்கு இப்ப வேலை இல்லை, அங்க எல்லாம் மிஷின் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரா. அவருக்கு நல்லா பொது கல்வி கொடுத்து எல்லா வேலையும் கற்பிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம், வேற வேலைக்கு போயிடலாம் இல்ல. சோ இது ஒரு தீர்வா கூட அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப யோசிச்சு பார்த்தா விளையாட்டு போல அங்க இருக்கும். பிரதர் அழகா பேசுறாரு, ஒருத்தர் ஷூ கடையில வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு லேத் பட்டறையில வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை லேத்தெல்லாம் மூடிட்டாங்கன்னு வைங்க, அட்லீஸ்ட் யாருக்கு வேலை இருக்கும், ஷூ கம்பெனிக்காரங்களுக்கு வேலை இருக்கும். இப்ப லேத் பட்டில இருக்கிற ஷூ கம்பெனி வேலையை படிச்சுக்கிட்டாருன்னா அவர் யார் கூட வந்து போட்டிக்கு நிப்பாரு, அந்த கம்பெனி தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஷூ கம்பெனியில இருக்கிறவங்களுடைய வேலையா அது வாழ்க்கையா நார்மலா போகுது. ஆனா அவங்க இந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் இவங்களுக்கும் என்ன ஆயிடும், போட்டி ஆயிட்டு இவங்களுடைய வேலையும் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். சோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வரும். சோ அழகா சிந்திக்கிறார். ஆனா ஒரு தீர்வு வைக்கிறாங்க, அது தீர்வே இல்ல அப்படிங்கறத சகோதரங்க நிரூபிக்கிறார். சோ இது மாதிரி சில வரி விளக்குல கூட சில தீர்வுகள் அங்க சொல்றாரு, சொல்றாங்க, அதுவும் தீர்வு இல்ல. கடைசியா சகோதரரு என்ன பேசுறாருன்னா, சகோதர சகோதரிகளே, இப்படி மனுக்குலம் பல தீர்வுகள் வைக்கிறாங்க, அதெல்லாம் தீர்வு இல்ல. அதர் ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் வேற கூட மனுக்குலம் யோசிச்சாங்க, என்னன்னா ரொம்ப முக்கியமா சபை பாக்குறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. சபைகள் மாத்திரம் கொஞ்சம் சூழலை உணர்ந்துட்டு அவர்கள் இன்னும் தீவிரமா தங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு இன்னும் அநேகரை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றினா, எல்லாரும் கிறிஸ்தவர்களானா, எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாரும் ஒரு கூரைக்கு கீழே வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து விடலாம் என்று அங்க சபைகள் மீண்டும் எழுந்து வருவது குறிச்சு கூட பேசுறாங்க. ஆனா சகோதரர் சொல்றாரு, ஒருவேளை அந்த 30 கோடியும் பரிசுத்தவான்களா இருந்தா பிரச்சனை இல்ல, உண்மையிலேயே சந்தோஷம்தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, பகிர்ந்து கொள்ளுவாங்க, தீர்வுக்கு ஒத்துழைப்பாங்க. ஆனா இந்த 30 கோடி என்ன சொல்றாருன்னா, பட் அலாஸ் டாஸ் அண்ட் சாஃப் ப்ரிடாமினேட். இந்த 30 கோடியில யார்தான் அதிகம், பதர்களும் கலைகளும் தான் அதிகம். அந்த வீட் கிளாஸ் இஸ் ஸ்மால். சோ உண்மையான கோதுமை மணிகள் ரொம்ப சொற்பம். இந்த சொற்பமா இருக்கிற இந்த கோதுமை மணிகள் பைபிள்ல தேவன் கர்த்தரே என்ன சொல்றாங்க, ஒன்னு 1:26 பலவீனர் இல்லைங்களா, மதியினர், பைத்தியக்காரங்க, உலகத்துல ரொம்ப எளிமையானவங்க, இவங்க வந்துட்டு இப்போ அந்த அளவுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ இல்ல. அது ராஜ்யத்துல வேணா அவங்களுக்கு கர்த்தர் இயேசுவோடு கூட சேரும் போது இருக்கு. ஆனா அது வரைக்கும் இவர்கள் என்னதான் பண்ண வேண்டி இருக்குன்னா, they must suffer persecution. நீங்க என்ன பண்ணுங்க, உபத்திரவ படணும், அதாவது பாடுதல் மத்தியில கடந்து போகணும். இப்ப உண்மையான சபைக்கு தேவன் அதுதான் நியமிச்சிருக்கிறாரு. சோ இந்த மாதிரியான சில பரிகாரங்கள் கூட அங்க நிறைவேறாது என்று அங்க பாத்துட்டு பாக்குறோம். சோ இப்படி சகோதர சகோதரிகளே, மனுக்குலம் வந்து முன் வைக்கிறாங்க, வரப்போகிற இந்த அழிவு போராட்டத்தை தடுக்கவே முடியாதுன்னு 9வது பாடத்தோட ரசல் சொல்லிட்டாலும், இதை தடுப்பதற்கான சில தீர்வுகள் என்று மனுக்குலம் சில தீர்வுகள் முன் வைக்கிறாங்க. அதுல பார்த்தோம் இல்லைங்களா, முதல்ல என்ன பார்த்தோம், மது விளக்கு, ஸ்திரீகளுக்கான ஓட்டுரிமை, நெக்ஸ்ட் வெள்ளிய பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது, கம்யூனிசம், அப்புறம் சோசியலிசம், அப்புறம் அராஜகம், அப்புறம் நேஷனலிசம், அப்புறம் மெக்கானிக்களுக்கு பொது கல்வி, அப்புறம் வரியில சில வித்தியாசங்கள் கொண்டு வர்றது, தட் இஸ் சபையை வந்துட்டு முன் வரிசைக்கு வர சொல்றது, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாமே இதுல எதுவுமே அங்க தீர்வு இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். கடந்த 2000 வருஷமா இதெல்லாம் கிரியையில இருக்கு. இந்த மெத்தடை எல்லாம் மனுக்களும் பயன்படுத்திட்டான். ஆனா நாளுக்கு நாள் எதை பயன்படுத்தினாலும் இந்த ஃப்ரிக்ஷன், இந்த உராய்கள் மேல்தட்டு வர்க்கத்துக்கும் கீழ்த்தட்டு வர்க்கத்துக்கும் வளர்ந்துட்டு தான் போகும். இன்னும் தீவிரமான நிலைமைக்கு தான் போகுது, இன்னும் அழிவுக்கு நெருங்கி தான் அங்க வழி நடத்துவது என்று பார்க்கிறோம். அப்போ இருக்கிற ஒரே தீர்வு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், the only hope, the blessed hope. அதாவது வசன வாசிங்க, தீத்து 2:13, இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த முழு மனுக்குலத்துக்கு என்ன என்று சொல்லும் போது பாருங்க, நாம நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் பாத்தீங்களா, கர்த்தர் இயேசு அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து இருக்கணும். அந்த பிரசன்னமாகுதல்ல தான் இருக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அனந்த பாக்கியம், வேற எதுலயுமே இல்ல. எபிரேயர் 6:19 வாசிங்க, அந்த நம்பிக்கை தான் நமக்கு நிலையான உறுதியான ஆத்தும நங்கூரமா இருக்கு. அந்த நம்பிக்கையை வைத்துதான் இந்த திரை வழியாக நம்ம கடந்து போகிறோமோ, அப்படின்னா இந்த மாம்சத்துல பலியின் ஜீவத்தை ஏறெடுத்து இந்த திரைய கடந்து நாமோ நம்முடைய மகிமைக்கு போகணும்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அவர் பிரசன்னமாவார், அவரோட நாமும் பிரசன்னமாவும் அவரை போலவே. இன்னொரு வருஷம் 1 பேதுரு 1:13 வாசிங்க, ஆமா. சோ இது ஒண்ணுதான் நமக்கு நம்பிக்கை, கர்த்தர் இயேசு அவருடைய பிரசன்னம், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், அந்த ராஜ்யத்துல எல்லா தீமை முடிவுக்கு கொண்டு வரப்படுது, பாவம் அதனுடைய சுயநலம் எல்லாமே எடுத்து போடப்படுது, எல்லா ஜனங்களும் பரிபூர்ணத்துக்கு வழிநடத்தப்படுவாங்க, தன்னுடைய அயலான தன்னை நேசிக்கிறது போல நேசிக்க கற்றுக்கொள்ளுவாங்க. அந்த ராஜ்யத்துல ஒரு ஞானமான ஆளுகை இருக்கும், ஒரு நீதியான ஆளுகை இருக்கும், அதுல நீதி விளங்கும். அந்த ராஜ்யத்துல தான் இந்த இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே அங்க தீர்வு இருக்கு. அது வரைக்கும் இல்லை என்று நாம் அங்க பாக்குறோம். சோ இது சொல்லிட்டு சகோதரர் கடைசியா ஒரு கேள்வி ஆரம்பிச்சு முடிக்கிறாரு. சோ த ப்ராப்பர் ஆட்டிடியூட் ஃபார் காட்ஸ் பீப்புள். சோ இப்போ சமுதாய ரீதியில பொருளாதார ரீதியில பிரச்சனைய உலகம் எதிர்கொள்ளுது, தவிர்க்க முடியாது, பிரச்சனைக்குள்ள போகும். அதுக்காக எல்லா தீர்வுகள் முன்வைத்தாங்க, ஒன்னும் செல்லாது. முடிவு முடிவு, அழிவுக்குள்ள போய்தான் ஆகணும், போய்கொண்டு இருக்குது எல்லா அமைப்புகளும். இந்த சூழ்நிலையின் மத்தியில, இந்த சூழ்நிலைக்கு பிரகாசிக்கப்பட்ட மனக்கண்களை பெற்றெடுக்கிற தேவனுடைய ஜனங்கள், அவங்களுடைய சரியான நோக்கம் இந்த சூழல்கள் மத்தியில எப்படி இருக்கணும், த ப்ராப்பர் ஆட்டிடியூட் ஃபார் காட்ஸ் பீப்புள், இதெல்லாம் அறிந்தவங்களா இந்த முடிவை நோக்கி பயணிக்கிற அமைப்புகளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இது எப்படி பார்க்கணும், சில நல்ல ஞானமான கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா. கண்டிப்பா என்ன வரும், இப்ப ஏன் என்ன கேள்வி கேட்கிறா தெரியுங்களா, ஏன்னா அது புரிஞ்சுட்டாதான் பதில் கூட பிரயோஜனம் வரும். எல்லாமே என்ன போகுது, என்ன சொல்லுவோம், எல்லாமே என்ன போகுது, இந்த ரெண்டு பாடத்தினுடைய கருப்பொருள் என்னங்க, அந்த போராட்டம் என்ன பண்ணவே முடியாது சொன்னாரு, தடுக்கவே முடியாது சொல்லிட்டாரு, அதுக்கு தீர்வுகள் இருக்கு, அதெல்லாம் தீர்வே அல்ல, ஒரே தீர்வு ராஜ்யம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அழிவுக்குள்ள எல்லாரும் என்னதான் ஆவாங்க, போய்தான் ஆவாங்க போகுது. டக்குன்னு என்ன கேள்வி வரும்னா, எல்லாமே இப்படி அழிய போகுதுன்னா இப்ப நாம என்ன பண்ணலாம், அப்படி வரும் இல்லைங்க பாத்தீங்களா, ஒரு ஆதங்கம் வரும், என்ன பிசினஸ் பண்றது, நான் பணம் சேர்த்து வைக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா விக்கலாமா, இல்ல நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணலாமா, எல்லாம் கேட்கிறாரு. பட் சம் என்கொயர் வாட் மஸ்ட் வி who see these things in their true light do now, இந்த காரியங்கள் அதனுடைய உண்மையான வெளிச்சத்துல பார்க்கிற நாம் இப்ப என்ன செய்யணும், shall we if we own vacant land give it away or abandon it, கேக்குறாரு பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, நாங்க என்ன பண்ணலாம், விட்டுலாமா, இல்லாட்டி அதை பத்தி யோசிக்கவே வேண்டாமா, என்ன சொல்றாரு பிரதர், நோ, அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க, நோ, that would serve no good purpose unless you gave it to some poor neighbor actually needing it. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிலம் இருந்தா விட்டுடாதீங்க, ஒருவேளை அது சரியா இருக்கும், எப்பனா அதை நீங்க யாராவது ஒரு ஏழைக்கு என்ன பண்ணிருக்கணும், கொடுத்தீங்கன்னா கூட பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அப்படியே எல்லாம் விட்டுடாதீங்க, ஏழைக்கு வேணா கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அது கூட என்ன சொல்றாருன்னா, அண்ட் தென் அப்படி ஏழைக்கே நீங்க கொடுத்துட்டா கூட, should he make a failure of its use, அதை பயன்படுத்த தெரியாம அந்த ஏழை அந்த நிலத்தை வாங்கிட்டு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆயிடுங்களா, அவருக்கு நம்ம தான் உலகத்துலாம் முடியெல்லாம் வருது, நல்லா யோசிச்சு பார்த்து இல்ல வேண்டாம் இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுல இருக்க ஏழைக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாரு, சும்மா இருந்தவருக்கு ஓனர் ஆயிட்டாரு, இப்ப அதை வாங்கிட்டு அவர் எதாவது பண்றேன்ட்டு பண்ணி முன்ன முக்காட்டிலும் மோசமா போயிட்டாருன்னா பிரதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா, and then should he make a failure of its use, he doubtless would censure you as the author of his misfortune. அவர் என்ன சொல்லுவாரா, நான் இவ்வளவு மோசமானதுக்கே காரணம் யார் தான் சொல்லிடுவாரா, உங்களை தான் சொல்லுவார், ஏன்னா அவர் சும்மா தான் இருந்தாரு, நீங்க தான் நல்லா அது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த நேரத்தை அவருக்கு சும்மா கொடுத்தீங்க, அதை வாங்கி இன்னும் மோசமாயிட்டாரு பாருங்க. சோ இது மாதிரிலாம் நடக்கும், செய்ய வேண்டாம். இஃப் வி ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் மெர்ச்சன்ஸ் ஆர் மேனுபேக்சரர்ஸ் ஷால் வி அட்டெம்ட் டு பிசினஸ் ஆன் த மில்லனியம் பேசிஸ், நான் விவசாயி அல்லது நான் வியாபாரம் செய்யறேன் இல்லாட்டி உற்பத்தி பண்றேன், நான் என்ன பண்ணட்டும், என்னுடைய பிசினஸ் ராஜ்யத்தை பேஸ் பண்ணி நான் செய்யலாமா அப்படின்னா, நோ, ஃபார் ஹஸ் ஆல்ரெடி ஷோன் டு டூ சோ வுட் பிரிங் அப்பான் யூர் பினான்சியல் டிசாஸ்டர். ராஜ்யத்தை பேஸ் பண்ணி செஞ்சா நாம என்னதான் செய்வோம், நம்மள மாதிரி யாருமே கடை வச்சுக்க மாட்டோம், எல்லாத்தையும் ரொம்ப சீப் ரேட்ல கொடுப்போம் இல்லைங்களா. ஏன்னா இப்ப நமக்கே தெரியும் நம்ம எவ்வளவு காலத்துல இப்ப ஆக்சுவலி இந்த இது வசனம் இந்த கேள்வியில நமக்கு அப்ளை ஆகும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் வசனங்கள்ல நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வருஷத்தை. இந்த சமயத்துல இந்த அழிவை தவிர்க்க முடியாது, இது நிச்சயம். இது தெரிஞ்சிட்டு இப்ப நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கணும், அதான் கேள்வி. ஒருவேளை இந்த கேள்வியில இன்னைக்கு நமக்கு இருக்கலாம், இருக்கும் சகோதரர்களுக்கு இருக்கு. மில்லேனியல் பிக்சர்ஸ் எங்கேயாவது போச்சுன்னா அது போன வேகத்துல சில கேள்விகள் அங்கிருந்து நமக்கு வரும். வீடு பத்தி வருது, பிசினஸ் பத்தி வருது, கல்யாணம் பத்தி வருது, படிப்பு பத்தி வருது, எல்லாம் வரும். ஒருவேளை பிரதர்ஸ்ல எல்லாம் தப்பு நீங்க போறோம், என்ன பண்ணணும், மில்லேனியல் பேசிஸ்ல பிசினஸ் பண்ணணுமா, அதுக்கு நோ சொல்றார். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பொருளாதார சிக்கல் தான், பேரழிவு தான் உங்களுக்கு வரும். இன்ஜூரியஸ் டு யுவர் கிரெடிட்டர்ஸ் அண்ட் டு தோஸ் டிபெண்டன்ட் ஆன் யூ ஆஸ் வெல் அஸ் அப்பான் யுவர் எம்ப்ளாயீஸ். உங்கள் வணிகத்தை நம்பி இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு, உங்ககிட்ட பணத்தை கொடுத்த மற்றவங்களுக்கு நீங்க மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணுவீங்க. இதெல்லாம் கேள்வி. ஆனா பிரதர் அழகா பதில் சொல்றார், தயவு செஞ்சு இந்த பார்ட் நீங்க இன்னைக்கு நைட் வாசிங்க, ரொம்ப பிரயோஜனமான ஆலோசனைகள் பிரதர் சொல்றார். சோ இதெல்லாம் அறிஞ்சு இந்த வெளிச்சத்துக்கு பிரகாசிக்கப்பட்ட மனக்கண்களோடு நாம் இருக்கிறோம், அந்த காலத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கேள்விகள் நமக்குள்ள போகுது, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும். கண்டிப்பா நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சில விஷயங்கள், ஆனா நீங்க போய் அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது இல்ல. நிறைய பிராக்டிக்கல் ஆலோசனை பிரதர் ரசல் அங்க கொடுக்கிறார். நீங்கள் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவரா இருந்தா, இதெல்லாம் கண்ணு முன்னால தெளிவா பாக்குறவங்களா இருந்தா, ராஜ்யம் தான் நம்பிக்கை இது அழிவு தாங்கிறது உணர்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு எழுக்குல உங்களுக்கு வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் நீங்க அதை பாருங்க. சோ அங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப உங்கள் தயாளு குணம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்க வாழுங்க. தேவ பக்தியோடு போதும் என்ற மனதோட நீங்க இருங்க. தேவன் எதெல்லாம் உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ அவருக்கென்று அதை பயன்படுத்துங்க. அது சொத்தா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை தேவ நாமம் மகிமைப்படும் விதத்தில் இருக்கட்டும். ஆனா அந்த இந்த ரொம்ப காட்லினஸ் வித் கண்டெம்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி நாம சொல்லும் போது கொஞ்சம் கூட எடுத்துக்க கூடாது, ஓ அப்ப எல்லாம் தாராளமா செய்யலாம். நோ, அது என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியோடு கூடிய போதும் இன்னைக்கு தேவன் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் போதும். ஃபர்தர் என்கரேஜிங் யோசிக்காதீங்க, தூக்கி வீசிட்டு யோசிக்காதீங்க. நல்லா பேசுற சில சமயங்கள் பிரதர் நல்லா பேசுற சில விஷயங்கள், இதெல்லாம் தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு, அவருக்காக நீங்க அதை ஞானமா பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான். உங்களுக்காக இல்லை, அது முக்கியம், உங்களுக்காக இல்லை, நமக்காக இல்லை. தேவன் கொடுத்துட்டார், அதை அவருக்காக பயன்படுத்துறதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆனா அது எப்படி ஞானமா பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துங்க. அதை தேவையில்லாம வர்த்திக்க பண்றதுக்கு யோசிக்காதீங்க, அத தேவையில்லாம விரயம் செய்யறதுக்கு நீங்க யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அந்த தெய்வீக குணலட்சணங்கள் பெருகட்டும், போதும் என்கிற மனதுல நீங்க இருங்க. எல்லா மனுஷர் பார்வையிலும் நன்மையானதை செய்யறதுக்கு நாடுங்க. ரொம்ப அழகாக சொல்லிட்டு அங்க முடிக்கிறார் சகோதர சகோதரி. அதுல ஒரு பிரதருடைய கேள்வி கூட, அந்த பிரதருடைய கேள்விக்கு பதில அவர் ஒரு அழகா பேராகிராஃபே கொடுத்துட்டார். ஏன்னா அந்த பிரதர் என்ன கேக்குறாருன்னா, அது இது கண்டிப்பா 1914 முன்னால். சோ இப்ப எப்படி நாம இப்ப ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோமோ, அவங்க ரொம்ப பர்டிகுலரா வருஷத்தோட எதிர்பார்க்கணும். 1914 அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ அந்த சகோதரில நான் ஒரு பெட்டி கடத்தா வச்சிருக்கிறேன் பிரதர், போன வாரம் கேட்ட சப்ஜெக்ட் பார்த்து எனக்கு ரொம்ப வேகம் வந்துச்சு, நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல, நான் எல்லாத்தையும் சீப் ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கிறேன். ஆனா அப்படி விக்கிறதே வந்து நம்மள போல என்னுடைய விசுவாசத்துல என் கூட இருக்கிற இன்னொரு சகோதரனும் அதே லைன்ல கடை வச்சிருக்கிறாரு, அவங்க விதவை, அவங்களுக்கு யாரும் இல்ல சகோதரி. அது மாதிரி ரெண்டு மூணு சகோதர சகோதரிகள் இதே பிசினஸ் என் வீதியிலேயே பண்றாங்க, அவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், நான் இப்படி பண்றேன், அவங்க பலவீனமா இருக்கிறவங்க வீக்கர் பிரதர், அவங்க அந்த மாதிரி பண்ணல, ஆனா நான் இப்படி பண்றது அவங்க பிசினஸையும் பாதிக்குது, நான் என்ன பண்ணணும் கேக்குறார் கேள்வி. ஒருவேளை நீங்க போய் படிச்சீங்கன்னா அதனுடைய முழு விபரம் அவங்க போய் பிரதர் அழகா சொல்றாங்க. இது உலகம், சில நல்ல ஆலோசனை சொல்ற, நீங்க அது போய் படி, நான் அதை சொல்ல. சோ ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இந்த கடைசி நாட்கள்ல இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம கூட எப்படி நம்முடைய வாழ்க்கையை அங்க வைக்கும். ஆனா சகோதர சகோதரிகளே தீர்வு, சோ 9வது பாடம் பார்த்தோம், இந்த போராட்டம் தவிர்க்க முடியாது, தவிர்க்கலாம் என்று மனிதர்கள் வைக்கிற அந்த தீர்வுகள் பரிந்துரைகள் எல்லாமே பிரயோஜனமற்றது. ஒரே தீர்வு தேவனுடைய ராஜ்யம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில இருந்தே சகோதர சகோதரிகளே இது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டடிஸ். ஏன்னா இன்னும் 4 பாடம் இருக்கு, 4 பாடமே முழுக்க முழுக்க ப்ராஃபசிஸ், அது நாம ஒரு நாள் ரெண்டு நாள் முடிக்க முடியாது, படிப்படியா எடுக்க வேண்டியது. ஜெபிங்கா தேவன் அடுத்த
சொல்லுங்க.